أشهد أن لا أشهد أن محمد رسول الله.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அல்லாஹுவின் அடியார்களே, உங்களுக்கும் எனக்கும் எல்லா முமின்களுக்கும் அல்லாஹுவிடத்திலே அவனுடைய அன்பையும் அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் வேண்டியவனாக, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் அச்சத்தை உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். இதற்கு முந்தைய ஜும்ஆவின் தொடரிலே நமது உள்ளங்களை அல்லாஹுவின் அச்சத்தை கொண்டு மென்மையாக்குவது, அதனுடைய அவசியம், உள்ளங்கள் எப்படி இறுகிவிடுகின்றன என்பதை பற்றிய சில முக்கிய விஷயங்களை பார்த்தோம். இன்றும் இன்ஷா அல்லாஹ் அது குறித்த சில முக்கிய விஷயங்களையும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உள்ளத்தை முன்னிறுத்தி அல்லாஹுவிடத்திலே இந்த உள்ளத்துக்காக கேட்ட துவாக்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு அடியானுடைய உள்ளம், இந்த உள்ளம் அல்லாஹ்வுடன் தொடர்புடையதாக இருக்கிறதா இல்லையா, இந்த உள்ளத்தின் தொடர்பு அல்லாஹ்வுடன் உயிருள்ளதாக இருக்கிறதா, அல்லது அல்லாஹ்வுடன் இந்த உள்ளத்தின் உறவு செத்துவிட்டதா, அல்லது நோய்வாய்ப்பட்டு விட்டதா, பலவீனப்பட்டு விட்டதா என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய அறிஞர்கள் சில சுய பரிசோதனைகளை நமக்கு சொல்கிறார்கள். முதலாவதாக, நம்முடைய தொழுகையில் நம்முடைய உள்ளம் இருக்கிறதா, நம்முடைய உடல் எப்படி தொழுகையில் தக்பீர் கட்டுகிறதோ, ஓதுகிறதோ, குனிகிறதோ, சுஜூது செய்கிறதோ, இதெல்லாம் உடலுடைய அமல்கள். நாவு சொல்கிறது, நாவு ஓதுகிறது, நாவு அல்லாஹுவின் திக்ரை மொழிகிறது, உடல் அசைகிறது. இதற்கு ஏற்ப இந்த உடலின் நாவின் அந்த மொழிகளோடு, அந்த வார்த்தைகளோடு, உடலின் அந்த அசைவுகளோடு உள்ளமும் தொழுகையின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தொடர்கிறதா, அல்லது நியத்துக்கு பிறகு உள்ளம் காணாமல் போய்விடுகிறதா? நியத்து வைக்கின்ற வரை இந்த தொழுகையை தொழுகிறேன் என்று எண்ணுகின்ற வரை அந்த உள்ளம் தொழுகையில் இருந்துவிட்டு பிறகு அது ஒரு பக்கம், சில அறிஞர்கள் சொல்வதைப் போல அது ஒரு கால்நடையை போல எங்கு தீனி கிடைக்குமோ அதை தேடி மேய கால்நடைகள் சென்று விடுவதைப் போல அது வேறு ஒரு திசையிலே மேய சென்று விடுகிறதா? இல்லை, அல்லாஹு அக்பர் என்று கூறியதிலிருந்து அல்லாஹுவின் அந்த நினைவுகளை, அந்த குர்ஆன் வசனங்களை, அந்த திக்ருகளை நாம் சொல்ல சொல்ல உள்ளமும் அதை உச்சரித்துக் கொண்டிருக்கிறதா? எப்படி உடலின் நாவு உச்சரிக்கிறதோ அதுபோன்று நமது உயிருக்குள்ள நாவும் அதை உச்சரிக்கிறதா? அந்த உள்ளமும் அந்த பொருள்களை உணர்கிறதா? பயப்பட வேண்டிய இடத்தில் உள்ளம் பயப்படுகிறதா? சந்தோஷப்பட வேண்டிய இடத்தில் உள்ளம் சந்தோஷப்படுகிறதா? நரகத்தை பற்றிய அச்சம் வரும் பொழுது உள்ளத்தில் அந்த நரகத்தின் அச்சம் பயம் ஏற்படுகிறதா என்ற அந்த சுய பரிசோதனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை நாம் பார்க்கிறோம். ரஹ்மத்துடைய வசனங்களை கடந்து சென்றால் துவா கேட்காமல் செல்ல மாட்டார்கள். அதாவுடைய வசனங்களை கடந்து சென்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடாமல் அந்த இடத்தை விட்டு அவர்கள் செல்ல மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை, நபித்தோடர்களுடைய தொழுகை இப்படி உள்ளச்சத்தோடு கலந்த தொழுகையாக இருந்ததை ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். குர்ஆனும் அவர்களை அப்படித்தான் வர்ணிக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய உள்ளம் மென்மையாக இருக்கிறதா, இறுகிவிட்டதா? அல்லாஹுடைய நினைவால் பசுமையாக ஈரமாக இருக்கிறதா, அல்லது அல்லாஹுடைய நினைவில்லாமல் உள்ளம் காய்ந்திருக்கிறதா? அல்லாஹுடைய தொடர்பு அருந்ததாக, அல்லாஹுடைய தொடர்பின் விஷயத்தில் இறந்து போன ஒரு சடலமாக உள்ளம் இருக்கிறதா என்பதற்குரிய சுய பரிசோதனைகளில் மிக முக்கியமான பரிசோதனையாக இந்த தொழுகையை சொல்கிறார்கள். ஆகவேதான் அல்லாஹு தஆலா قَدْ أَفْلَحَ الْمُؤْمِنُونَ الَّذِينَ هُمْ فِي صَلَاتِهِمْ خَاشِعُونَ. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், யார் தொழுகையில் உள்ளச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ அந்த மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று. அன்பானவர்களே, ஒரு முஃப்தியிடத்திலே சென்று, ஒரு மார்க்க சட்ட வல்லுநரிடத்திலே சென்று நீங்கள் உங்களது தொழுகை சரியா இல்லையா என்றால் அவர் என்ன கேள்வி கேட்பார்? சரியாக உது செய்தீர்களா, கிப்லாவை முன்னோக்கினீர்களா, ருக்குன்களை சரியாக செய்தீர்களா என்று கேட்பார். அப்படி என்றால் உங்களது தொழுகை சரியாகிவிட்டது என்று சொல்வார். ஸஹத் ஸலாத்துக். ஆனால் அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே இந்த தொழுகை கபூலாகுவதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. நமது தொழுகை ஷரியா ஃபிக்ஹ் சட்டப்படி சரியானதாக இருக்கிறதா என்றால், அதற்குரிய நிபந்தனைகளை, அதற்குரிய ருக்குன்களை செய்துவிட்டால் தொழுகை கூடிவிடும், சரியாகிவிடும். ஆனால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதா என்றால், அல்லாஹு தஆலா அந்த தொழுகைக்குரிய அங்கீகாரத்தை இரண்டு விஷயங்களின் மீது அமைத்திருக்கிறான். ஒன்று, அல்லாஹுடைய சட்டம் சொல்லி இருக்கக்கூடிய வெளிரங்க ருக்குன்கள் சரியாக இருக்க வேண்டும், எதன் அடிப்படையிலே ஒரு முஃப்தி தீர்ப்பளிக்கின்றாரோ அதற்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்விடத்திலே நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகள் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவை. அடியான் இந்த தொழுகையை யாருக்காக தொழுதான்? நீயத்தை அல்லாஹ் பார்ப்பான். என்னுடைய விருப்பத்திற்காகவா என்னை அஞ்சி தொழுதானா, அல்லது மக்களின் புகழுக்காகவா, முகஸ்துதிக்காகவா? உள்ளத்தில் எனது நினைவு இருந்ததா, குஷூ இருந்ததா? வக்கூமு லில்லாஹி கானிதீன், பணிந்த நிலையில் அல்லாஹுவிற்கு முன்பு தொழுகையில் நில்லுங்கள். உள்ளத்தில் எண்ணம் இல்லை என்றால், நான் ஒரு பேரரசனுக்கு முன்னால் நிற்கின்றேன் என்ற உணர்வு இல்லை என்றால் அந்த உள்ளத்திலே பணிவு எப்படி வரும்? அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா தொழுகையை அங்கீகரிப்பதற்கு உள்ளத்திற்கென்று சில அமல்களை வைத்திருக்கிறான். அந்த உள்ளத்திலே இஹ்லாஸ் இருக்கிறதா? நயவஞ்சகத்தை விட்டும், முகஸ்துதியை விட்டும், பிறருக்கு காண்பிப்பதை விட்டும், இந்த எண்ணங்களை விட்டும் அந்த உள்ளம் சுத்தமாக இருக்கிறதா? அதற்கு பிறகு இந்த உள்ளத்திலே எந்த அளவு அந்த பேரரசன், அந்த அரசின் அதிபதியுடைய பயம் மிகைத்திருந்தது, அதற்கேற்ப அல்லாஹு தஆலா அந்த தொழுகையின் தரஜாவை உயர்த்தி கொண்டே போகிறார். அன்பானவர்களே, நம்முடைய உள்ளத்தை சீர் செய்வதற்கு மிக மிக ஒரு பெரிய சுய பரிசோதனை களமாக தொழுகையை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். ஆகவேதான் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, வஅகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, வஅகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, மூசா என்னுடைய நினைவுக்காக நீ தொழுகையை நிலைநிறுத்து. இந்த தொழுகை உனக்கு எனது நினைவை ஏற்படுத்த வேண்டும். எனது நினைவை உனது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இதற்காக நீ தொழுகையை நிலைநிறுத்து. அன்பானவர்களே, நம்முடைய பரிதாப நிலை என்ன? தொழுகையில்தான் அதிகமாக மறந்து விடுகிறோம். ஓதுவதை மறந்து விடுகிறோம், திக்ர் செய்வதை மறந்து விடுகிறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நாம் ஓதக்கூடிய சூராக்கள் இன்ன சூராக்களை ஓத வேண்டும், அதற்கு பிறகு திக்ர்கள் என்றால் இந்த திக்ர்களை இந்த எண்ணிக்கையில் ஓத வேண்டும் என்று மூன்றோ ஐந்தோ ஏழோ ஒன்பதோ என்று ஒற்றைப்படையில் ஓத வேண்டும் என்று ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கிட்டார்கள் என்றால், இந்த எண்ணிக்கையின் கவனங்களை நாம் கொண்டு வரும்போது நம்முடைய உள்ளம் அது ஒரு திசையில் சென்று விடாமல் நாவு உச்சரித்துக் கொண்டே இருக்க, உள்ளம் நாவை விட்டு அது ஒரு திசையிலே பயணித்து விடாமல் இருப்பதற்காக சிந்தனையையும் இந்த நாவையும் ஒருங்கிணைப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே நீங்கள் திக்ரை ஒற்றைப்படையில் மூன்று ஐந்து ஏழு என்று ஓதுங்கள். அதுபோன்று ருக்குவிலே நம் விருப்பப்படி நாம் பாட்டுக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பதல்ல, நாம் திக்ரை முடித்து எழுந்திருப்பதாக இருந்தால் அந்த முடித்த திக்ர் ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும். இப்படி அன்பானவர்களே, அந்த நம்முடைய உள்ளத்திற்குரிய மிகப்பெரிய ஒரு பரிசோதனை கூடம் இந்த உள்ளத்திலே அல்லாஹுவின் நினைவு, இந்த உள்ளம் எந்த அளவு அல்லாஹுவின் பயத்தால் மென்மையாக இருக்கிறது என்பதற்கு தொழுகையை நாம் முதலாவது ஒரு பரிசோதனை களமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் தொழுகையை அமைத்தார்கள். தொழுகையை சீர் செய்ததால் அவர்களுடைய மற்ற அமல்கள் சீராக இருந்தது. எந்த சமுதாயம் தொழுகையை பாழாக்குமோ அந்த சமுதாயம் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய மற்ற சட்டங்களை பாழாக்கும். ஹலீஃபா உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை மிக தெளிவாக புரிந்திருந்தார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமலில் இருந்து. எனவேதான் கவர்னர்களுக்கு அவர்கள் கடிதம் எழுதினார்கள். இதோ பாருங்கள் கவர்னர்களே, இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்தி அஸ்ஸலா, உங்களுடைய பொறுப்புகளில் மிக முக்கியமான பொறுப்பு தொழுகை. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளில் மிக முக்கியமான பொறுப்பு தொழுகை. அந்த தொழுகையை யார் பேணி பாதுகாப்பாரோ அவர் மற்ற பொறுப்புகளையும் கடமைகளையும் பேணி பாதுகாப்பார். யார் அந்த பொறுப்புகளை வீணாக்குவாரோ, யார் அந்த பொறுப்புகளை அந்த தொழுகையை வீணாக்குவாரோ, தொழுகையின் கடமையை யார் நாசமாக்குவாரோ, அவர் கண்டிப்பாக அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மற்ற பொறுப்புகளையும் காரியங்களையும் அவர் வீணாக்கி விடுவார். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் முஅத்தாவிலே பதிவு செய்கிறார்கள், ஒரு ஜனாதிபதி தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். எது குறித்து அவர்கள் கவலைப்பட்டார்கள்? அல்லாஹுடைய இபாதத்தை குறித்து, தொழுகையை குறித்து கவலைப்பட்டார்கள். இந்த தொழுகையை எனக்கு கீழ் இருக்கின்ற ஆளுநர்கள் சரியாக நிறைவேற்றினால் இந்த உம்மத்தை, இந்த உம்மத் சார்ந்த பொறுப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவர்கள் சரியாக செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான் பாருங்கள், فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. ஒரு கூட்டம் உருவாகுவார்கள், அவர்கள் தொழுகையை பாழாக்கி விடுவார்கள், தொழுகையை வீணாக்குவார்கள், தொழமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அவர் அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறார், தொழுவார்கள் ஆனால் தொழுகையை வீணாக்கி தொழுவார்கள், அலட்சியமாக நிறைவேற்றுவார்கள், உணர்வு இல்லாமல் நிறைவேற்றுவார்கள், கவனம் இல்லாமல் நிறைவேற்றுவார்கள், பயம் இல்லாமல் நிறைவேற்றுவார்கள். அவர்கள் அந்த தொழுகையின் ஒரு ஈடுபாடு இல்லாமல் அந்த தொழுகையிலே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறார் அடுத்து, வத்தபஉ ஷஹவாத், அவர்கள் மன இச்சையின்படி வாழ்வார்கள், சிற்றின்பங்களை பின்பற்றி வாழ்வார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்க சட்ட வரம்புகளை அற்ப துன்யாவின் ஆசைகளுக்காக அவர்கள் மீறிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. அன்பானவர்களே, இதைத்தான் அல்லாஹு தஆலா மற்றொரு வசனத்தில் இப்படி சொல்கிறான், இன்ன ஸலாத தன்ஹா, இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மனிதனை மானக்கேடான அசிங்கமான செயல்களிலிருந்தும் வெறுக்கத்தக்க விளக்கப்பட்ட செயல்களிலிருந்தும் தடுக்கும். எந்த தொழுகை நாம் தொழுகின்ற தொழுகையா? அன்பானவர்களே, எந்த தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது காட்டினார்களோ, எந்த தொழுகையை சாலிஹீன்கள் தொழுதார்களோ அந்த தொழுகை. அன்பானவர்களே, இந்த தொழுகை என்ற பெயரில் ஏதோ சில அசைவுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹு தஆலா ஒரு மூமினுடைய தொழுகை இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் பலவீனமான ஈமானோடு மஸ்ஜிதுக்குள் வந்து அல்லாஹுடைய பயத்தில், அல்லாஹுடைய அச்சத்தில் ஒரு நோயாளிகளாக, பலவீனமானவர்களாக மஸ்ஜிதுக்குள் வந்து இங்கிருந்து திரும்ப மஸ்ஜிதிலிருந்து வெளியே செல்லும் பொழுது ஈமானில் பலமிக்கவர்களாக, நம்முடைய பலவீனம் நீங்கி வலிமை பெற்றவர்களாக, ஈமானில் வலிமை பெற்றவர்களாக, ஈமானிய புத்துணர்ச்சி பெற்றவர்களாக, நம்முடைய உள்ளத்தின் நோய்கள் நீங்கி சுகமடைந்தவர்களாக திரும்ப செல்ல வேண்டும். ஆனால் நிலை என்ன? எந்த நிலையில் வருகிறோமோ அந்த நிலையிலே திரும்பி செல்கிறோம். இதுதான் நம்முடைய பெரும்பாலானவர்களின் நிலையாக இருக்கிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய சலஃபுகள் கூறிய இந்த வார்த்தையை மிக ஆழமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது தொழுகை நம்முடைய உள்ளத்தை பரிசோதனை செய்வதற்கு, உள்ளத்தை மென்மையாக்குவதற்கு மிக முக்கியமான ஒரு பரிசோதனை களம். அதுபோன்றுதான் அன்பானவர்களே, அல்லாஹுடைய குர்ஆன், அல்லாஹுடைய வேதம், அந்த திரு வேதத்தை ஓதும் போது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? அல்லாஹுடைய அடியார்களே, குர்ஆனை ஓதும் போது, ஜிக்ர் செய்யும் போது, அல்லாஹுவை அவனுடைய அழகிய திருப்பெயர்களை கொண்டு துதித்து ஜிக்ர் செய்யும் போது நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹுவின் மீது அன்பு எப்படி ஏற்படுகிறது? அல்லாஹுடைய பயம் எந்த அளவு உருவாகிறது? நெருக்கம் எந்த அளவு உருவாகிறது? உள்ளத்தினுடைய நிலைமை எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது? அதை வைத்து நம்முடைய உள்ளத்தின் நிலையை நாம் முடிவு செய்யலாம். இந்த உள்ளம் மென்மையாக இருக்கிறதா, கடினமாக இருக்கிறதா? இந்த உள்ளத்திலே அல்லாஹுவின் அச்சம் ஈரமாக இருக்கிறதா, அல்லது இந்த உள்ளம் காய்ந்து விட்டதா என்று. ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அல்லாஹுடைய குர்ஆனை ஓதும் போது நம்முடைய உள்ளத்தின் நிலை அதை ஆராய வேண்டும். உள்ளத்தோடு, உள்ள உணர்வுகளோடு ஓதுகிறோமா? இன்று ஒரு பெரிய பிரச்சனை என்ன, குர்ஆன் ஓதுவது என்பது தனி, அதனுடைய அர்த்தங்களை புரிவது என்பது தனி, இப்படியாக இரண்டு கூறாக பிரித்து விட்டோம். காரணம் என்ன? அரபி மொழியை நாம் படிக்காத காரணத்தால் அதனுடைய அரபி வாசகங்களை மட்டுமே ஓதுகிறோம். இன்னொரு பக்கம் அதனுடைய அர்த்தங்களை, கருத்துக்களை தெரிவதற்காக நேரம் ஒதுக்கிறோமா என்றால் இல்லை. அல்லது அதனுடைய அர்த்தங்களை தெரிந்திருப்பவர்கள், அர்த்தங்களை மொழிபெயர்ப்பிலே படித்திருப்பவர்கள் குர்ஆனுடைய வாசகங்களை ஓதுகிறார்களா என்றால் அப்படியும் சில பேர் இருப்பதில்லை. இப்படியாக இரண்டு ஒரு முரண்பட்ட சூழ்நிலையிலே மக்கள் இருப்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, குர்ஆனின் அந்த திருவாசகங்களை அரபி மொழியில் ஓத வேண்டும். அதனுடைய அர்த்தங்களையும் பொருள்களையும் உணர்ந்தவர்களாக. அப்ப குர்ஆன் ஓதும் போது நம்முடைய உள்ளத்தின் நினைவு, அந்த குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், இது அல்லாஹ் பேசிய பேச்சு என்ற உணர்விலே நாம் அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோமா? இந்த குர்ஆன் ஓதும் போது அல்லாஹுடைய வசனங்கள், அல்லாஹுடைய கட்டளை வரும்போது உள்ளம் அதற்கு கீழ்படுகிறதா? அல்லாஹுடைய தண்டனை பற்றிய எச்சரிக்கை வரும்போது உள்ளத்திலே பயம் ஏற்படுகிறதா? இப்படிப்பட்ட உணர்வுகளோடு அல்லாஹுடைய குர்ஆனை நாம் ஓதினால், அதுபோன்று திக்ர் செய்யும் போது அந்த திக்ர்களை சொல்ல சொல்ல அல்லாஹுவின் மீது உண்டான அன்பு நமக்கு அதிகரித்துக் கொண்டே இருந்தால், அல்லாஹுடைய பயத்தால் கண்கள் கலங்க ஆரம்பித்தால், அல்ஹம்துலில்லா, உள்ளம் மென்மையாக, அல்லாஹுடைய நினைவால், அல்லாஹுடைய அச்சத்தால் ஈரமுள்ளதாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் இன்று டேப் ரிகார்டரில் ஓதுவதைப் போல, கேசட்டுகளிலே, சவுண்டுகளிலே ஓதுவதைப் போல நம்முடைய நாவுகள் ஓதுகின்றன, உள்ளத்திலே மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றால் நம்முடைய உள்ளம் இறுகிவிட்டது, நம்முடைய உள்ளம் கடினமாகிவிட்டது. ஒரு சிடி பிளேயரிலே குர்ஆனை நீங்கள் ஓத வைக்கிறீர்கள், அந்த பிளேயருக்கு ஏதாவது உணர்வு வருமா? ஓதக்கூடிய காரி அழுவார், ஓதக்கூடிய காலி துவா கேட்பார். அந்த பிள்ளையர் என்ன செய்யும்? அதற்கு ஒன்றும் தெரியாது, அது ஒரு ஜடப்பொருள். இப்படிப்பட்ட நிலையில்தான் நம்முடைய உள்ளம் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இந்த உள்ளம் ஒரு பெரிய சிகிச்சைக்கு தேவையுள்ள உள்ளமாக இருக்கிறது. இந்த உள்ளத்திலே அல்லாஹுவின் அந்த நினைவு வற்றிவிட்டது, அல்லாஹுடைய பயம் முற்றிலுமாக காய்ந்து விட்டது என்பதற்கு ஒரு அர்த்தமாகும், அடையாளமாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுபோன்றுதான் அன்பானவர்களே, நம்முடைய தொழில் துறைகளிலே ஈடுபடும் போது, நம்முடைய வியாபாரங்களிலே ஈடுபடும் போது, காசு பணங்களுடைய புழக்கங்கள் நம்முடைய கைகளிலே வரும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரதுன் வலா பைஉன் அன் திக்ரில்லா வ இகாமிஸ் ஸலா. முஃமின்கள் யார்? அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் அல்லாஹுவின் நினைவை விட்டு, தொழுகையை நிலைநிறுத்துவதை விட்டு அவர்களை மறக்கடிக்காது. ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரதுன் வலா பைஉன் அன் திக்ரில்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜும்மாவுக்கு குத்துபாக்கு வரும் பொழுது தூக்கம் வந்தால் இடம் மாறி உட்காருங்கள் சொல்லிட்டு. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் யார்? அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் அல்லாஹுவின் நினைவில் இருந்து அவர்களை மறக்கடிக்க செய்யாது. அன்பானவர்களே, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் அதில் ஈடுபடும் பொழுது ஹலால் ஹராமுடைய பயம் வருகிறதா? ஒரு பொருளை விற்கும் போது, ஒரு பொருளை வாங்கும் போது, அது தொடர்பாக வர்த்தக பேச்சுகள் நாம் நடத்தும் போது, ஒரு வியாபாரிக்கோ அல்லது நம்மிடத்தில் வாங்கக்கூடிய நம்முடைய ஒரு கஸ்டமருக்கோ நாம் ஒரு வாக்கு கொடுக்கும் பொழுது, ஒன்றை சொல்லும் பொழுது உண்மையை சொல்லுகிறோமா? வியாபாரத்திலும் அல்லாஹுவை பயந்து வியாபாரம் செய்கிறோமா? அன்பானவர்களே, வீட்டுக்குள் தொழுகையில் அல்லாஹுவை பயப்படுவது மட்டும் பெரிய விஷயம் அல்ல, பொருளாதாரத்தில் அல்லாஹுவை பயப்படுவது இபாதத்தில் அல்லாஹுவை பயப்படுவதை விட மிகப்பெரியது. கொடுக்கல் வாங்கலிலே அல்லாஹுவை பயப்படுவது வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை பயப்படுவதை விட மிகப்பெரியது. ஆகவேதான் அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது, யார் பொய் பேசுகிறார்களோ அல்லது கொடுத்த வாக்கை மீறி ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை மீறுகிறார்களோ அது முனாஃபிக்குகளுடைய அடையாளம். யாரிடத்தில் எந்த அளவு அந்த அடையாளம் பெற்றுக் கொள்ளப்படுகிறதோ அவரிடத்தில் அந்த அளவு நயவஞ்சகம் இருக்கும். இந்த மூன்று குணங்கள் அல்லது மற்றொரு ஹதீஸின்படி அந்த நான்கு குணங்களும் அவரிடத்திலே இருந்தால் கான முனாஃபிகன் ஹாலிசன், அவர் ஒரு பியூர் முனாஃபிக்காக இருப்பார். அவர் தொழுது நோன்பு வைத்து தன்னை ஒரு முஸ்லிம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரியே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கை நம்முடைய உள்ளத்தை தொடவில்லையா? அன்பானவர்களே, சொல்கிறார்கள், பேசினால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தால் மீறுவான், அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் அதிலே மோசடி செய்வான், ஒப்பந்தம் செய்தால் அதை முறித்து விடுவான். இப்படிப்பட்டவன் ஒரு சுத்த முனாஃபிக். அவன் தொழுது நோன்பு வைத்து தன்னைத்தானே தான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டாலும் சரியே. யோசித்து பாருங்கள், ஒருவன் கொடுக்கல் வாங்கலிலே அல்லாஹுவை பயப்படவில்லை என்றால் அவனுடைய உள்ளமும் அல்லாஹுடைய பயத்தின் விஷயத்திலே காய்ந்து விட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பானவர்களே, வாக்குகளின் விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் மிக மிக பரிசுத்தமானவர்களாக, மிக தூய்மையானவர்களாக, அது விஷயத்திலே பயந்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது, நபிமார்களை அல்லாஹு தஆலா உயர்வாக சொல்லும் பொழுது, கான சாதிகல் வஅதி, இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் வாக்கில் சுத்தமானவர்களாக இருந்தார்கள், உண்மையாளர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும், இன்று நாம் இந்த பொருளாதாரம் நம்முடைய தொழில் துறை என்று வந்துவிட்டால் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய தக்குவா, நம்முடைய இஸ்லாம், நம்முடைய ஈமான், இதுவெல்லாம் மஸ்ஜிதோடு முடிந்துவிட்டது. இதுவெல்லாம் நம்முடைய தராவீஹ் தொழுகையோடு முடிந்துவிட்டது, நம்முடைய ஜும்ஆ தொழுகையோடு முடிந்துவிட்டது, நம்முடைய பெருநாள் தொழுகையோடு முடிந்துவிட்டது. இனி இந்த வியாபாரத்தை, இந்த கொடுக்கல் வாங்கலை, இந்த வர்த்தக ஒப்பந்தங்களை நாம் எப்படி வேண்டுமானாலும் சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செய்து கொள்ளலாம். வாக்கு கொடுப்போம், கேட்டு வந்தால் ஆமா கொடுத்த இப்ப என்ன செய்ய முடியும், நாள் நிறைவேற்ற முடியல என்று ஒரு சால்சாப் என்று சொல்வார்களே, தன்னுடைய பலவீனத்தை சொல்லி வந்தவரை திருப்பி அனுப்பிக் கொள்ளலாம். உன்னால என்ன செய்ய முடியும், இப்ப கொடுக்க முடியல பாத்துக்கலாம். இப்படியாக மனிதர்களை அலைக்கழிக்கின்ற, கொடுத்த வாக்குகளை தட்டி கழிக்கின்ற, செய்த ஒப்பந்தங்களை மீறுகின்ற பல முஸ்லிம்களை நமது சமுதாயத்திற்குள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானார். அன்பானவர்களே, இவர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பை பற்றித்தான் அல்லாஹ் விசாரிப்பான். இந்த வியாபாரங்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வியே கேட்க மாட்டான். இதுவெல்லாம் நம்முடைய இஷ்டத்திற்கு அல்லாஹ் விட்டுவிட்டான் என்று எண்ணுகிறார்கள். அல்லாஹு தஆலா அழகாக சொல்வதை கவனியுங்கள், வஅஃபூ பில் அஹத் இன்னல் அஹத கான மஸ்ஊலா. நீங்கள் பிறருக்கு கொடுத்த வாக்கை முழுமையாக நிறைவேற்றுங்கள், முழுமையாக நிறைவேற்றுங்கள். அந்த வாக்கை குறித்து உங்களிடத்தில் மறுமையில் விசாரிக்கப்படும். நாளைக்கு ஒருவருக்கு ஒன்றுமில்லை, ஒரு 10 ரூபாய் கடன் வைக்கிறீர்கள், ஏன் அதைவிட குறைவாக ஒரு 5 ரூபாய், இன்றைய காலத்தில் ஒரு சாதாரண மதிப்புடைய ஒரு 5 ரூபாய் ஒரு கடன் வைக்கிறீர்கள், நாளைக்கு தருகிறீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு தந்தே ஆக வேண்டும். 5 ரூபாய்க்கு வாக்கு கொடுத்தால், 500 ரூபாய்க்கு வாக்கு கொடுத்தால் அதெல்லாம் ஒரு பெருசு கிடையாது. ஏதோ 5 லட்சம் ரூபா, 5 கோடி ரூபா, 50,000 ரூபா, அதுதான் பெருசு. அன்பானவர்களே, நீங்கள் ஒத்துக்கொண்ட அந்த தொகை சிறியதா பெரியதா என்பதை அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்களுடைய வாக்கை மட்டும் அல்லாஹ் பார்ப்பான். நாளை தருகிறேன் என்று சொன்னாயா இல்லையா, அதைதான் அல்லாஹ் பார்ப்பானே தவிர, அல்லாஹ் 5 ரூபா தான் அல்ல, அதுதான் ஒரு பெருசா நீ கேள்வி கேட்கிறியே இல்லை. அன்பானவர்களே, அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் தன்னுடைய முஸ்லிமான சகோதரரின் ஒரு சான் இடத்தை அபகரிப்பானோ நாளை மறுமையில 7 பூமிகளிலிருந்து அது அவனுக்கு மாலையாக அறிவிக்கப்படும். ஒரு சான் இடம் அவ்வளவுதான், அளக்கும் போது ஒரு சான் இடத்தை வேணும் நம்ம பக்கம் எடுத்துக்கிட்டாச்சு, அல்லாஹ் பாதுகாக்கும். இன்னும் ஒரு ஹதீஸை கேளுங்கள், மிக பயப்பட வேண்டிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இதெல்லாம் அல்லாஹு தஆலா மறுமையிலே நடத்தி காட்டுகின்ற அந்த நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்கிறார்கள். ஒரு மனிதன் அந்த சிராத்து பாலத்தை நெருங்குகின்ற நேரத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விடுவான். ஒரு மனிதன் சிராத்து பாலத்தை நெருங்குகின்ற நேரத்தில் தடுக்கப்பட்டு விடுவான். இவன் யார்? இவனுடைய விசாரணைகள் எல்லாம் முடிவடைந்து இவன் சொர்க்கத்திற்கு செல்லலாம். இவன் இப்போது செய்ய வேண்டியது என்ன? இந்த சிராத்து பாலத்தை கடக்க வேண்டியதுதான் என்ற ஒரு கட்டம் மட்டும் மீதி இருக்கும். அவன் மிகவும் சந்தோஷம் அடைந்தவனாக தப்பித்தோம் என்று அந்த சிராத்து பாலத்தை நோக்கி அவன் செல்லும் பொழுது அந்த இடத்திலே அவன் தடுக்கப்பட்டு விடுவான். இன்னும் ஒரு விசாரணை உனக்கு பாக்கி இருக்கிறது, இன்னும் உனக்கு ஒரு விசாரணை மீதம் இருக்கிறது. என்ன விசாரணை? நினைத்து பாருங்கள், நமக்கு என்ன தோன்றும், நம்முடைய கற்பனையில என்ன வரும், நாம் என்ன யோசித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய சகோதரனிடமிருந்து ஒரு மிஸ்வாக்கு குச்சியை அவனுடைய அனுமதி இல்லாமல் எடுத்ததற்காக. ஒரு மிஸ்வாக்கு குச்சி, பல்லு தேய்க்கிற ஒரு ஆல மரத்து, அரச மரத்து அல்லது வேப்ப மரத்து அல்லது அராக் மரத்து குச்சி, இதனுடைய மதிப்பு என்ன? இன்றைய மதிப்பு 5 ரூபாய், அதிகப்படியாக கடையில் இருக்கக்கூடிய மதிப்பு, ஹோல்சேலா வாங்கினா 2 ரூபாய் இருக்கலாம். இந்த ஒரு குச்சிக்காக மறுமையில் அவனுடைய தீர்ப்புகள் எல்லாம் முடிந்து சொர்க்கத்திற்கு அவன் அனுமதிக்கப்பட்ட நிலையிலே தடுக்கப்பட்டு விடுவான். எப்படி? யாரிடமிருந்து எடுத்தாயோ அவன் புரிந்து கொள்கிறானா, இல்லை அதற்கு சமமாக ஒரு இடத்துல நன்மையை கேட்கிறானா? அந்த ஒரு கணக்கு வழக்கு மீதம் இருக்கிறது, அதை முடித்ததற்கு பிறகு உன்னுடைய நிலையை பார்க்கலாம் என்று சித்து பாருங்கள் அன்பானவர்களே. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா இவர்கள் எல்லாம் ஹதீஸுகளை படித்தார்கள், உணர்ந்தார்கள், உள்ளத்திலே உள்வாங்கினார்கள், அமல் செய்வதற்கு அதற்குரிய தியாகங்களை செய்தார்கள். ஈராக்கில் இருக்கின்ற இந்த இமாம் தன்னுடைய ஒரு ஆசிரியரிடத்திலே கல்வி படிப்பதற்காக டமாஸ்கஸ் சிரியா செல்கிறார்கள். கல்வி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஹதீஸுகளை எழுதுகின்ற தேவை ஏற்படும். தன்னுடைய ஒரு பேனா எழுதுகொள், அந்த காலத்திலே மூங்கில் குச்சி அல்லது ஒரு குச்சியை ஷார்ப்பாக தீட்டி மை தொட்டு எழுதுவார்கள். அந்த குச்சி உடைந்து விட்டது, கையிலே புது குச்சி இல்லை, எழுத வேண்டும். பக்கத்தில் இருந்த தன்னுடைய சக மாணவரிடத்திலே உங்களிடத்திலே ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா குச்சி இருக்கிறதா என்று கேட்கிறார். அவர் எடுத்துக் கொடுக்கிறார், அதை எழுதுகிறார். ஓரிரு நாட்கள் கற்க வேண்டிய ஹதீசுகளை கற்றதற்கு பிறகு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இமாம் அந்த குச்சியை திரும்ப கொடுக்க மறந்து விடுகிறார்கள். தன்னுடைய புத்தகங்களோடு எழுதிய குறிப்புகளோடு மடித்துக் கொண்டு ஈராக் வந்து விடுகிறார்கள். இரண்டுக்கும் இடையிலே ஏறக்குறைய 3000 கிலோமீட்டர்கள் தொலைவு இருக்கிறது குறைந்தபட்சம். தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய அறையிலே தன்னுடைய சாமான்களை எல்லாம் சுத்தப்படுத்தி கிதாபுகளை தனியாக குறிப்பேடுகளை தனியாக பிரித்து வைத்து சுத்தம் செய்யும் பொழுது ஒரு புத்தகத்திற்கு இடையிலே வாங்கிய அந்த குச்சி எழுதுகோல் சொருவி இருக்கிறது. பார்த்துவிட்டு வேதனைப்படுகிறார்கள், அழுகிறார்கள். அந்த குச்சியை மட்டும் எடுத்துக்கொண்டு ஈராக்கிலிருந்து திரும்ப சிரியா வருகிறார்கள். அந்த குச்சியை மட்டும் எடுத்துக்கொண்டு ஈராக்கிலிருந்து சிரியா வருகிறார்கள். அந்த காலத்தில் என்ன பயணம் இருக்கும்? கழுதை, கோவேரி கழுதை அல்லது குதிரை, ஒட்டகம் அல்லது கால்நடை. இப்படியாக பயணம் செய்து வந்து அந்த பள்ளி ஜாமியா மஸ்ஜிதிலே அந்த ஆசிரியரின் வகுப்பிலே அந்த மாணவரை தேடி அந்த மாணவரிடத்தில் அந்த குச்சியை கொடுத்து, நான் காலதாமதம் செய்துவிட்டேன் என்று மன்னிப்பும் கோரிவிட்டு அவர்கள் தன்னுடைய ஊருக்கு திரும்புகிறார்கள். அன்பானவர்கள் நினைத்து பாருங்கள், இன்று நம்முடைய மக்கள் சர்வசாதாரணமாக காஃபிர்களை கொண்டு சொல்கிறார்கள், சத்தியம் எல்லாம் சக்கர பொங்கல் என்று கொடுக்கின்ற வாக்குகளை எல்லாம் அப்படித்தான் சொல்லுவோம். வேற என்ன பண்ண நிர்பந்தம்? நீ அந்த நேரத்தில் கேட்டு வந்து கொடுன்னு நிக்கிறேன், என்ன செய்யறது? ஏதாவது ஒரு தேதி சொன்னாதான் நீ போவ, அதனால சொன்ன. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் கடன் வாங்குகிறான் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். ஒரு மனிதன் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே வாங்கினால் அல்லாஹ் அவனை அப்படியே கைவிட்டு விடுவான். ஒரு ஷஹீத், அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் கடனை தவிர ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு முஃமின், அவனுடைய ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பு அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. ஆனால் கடனை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா வந்தால் கேட்பார்கள், இந்த ஜனாசாவின் மீது கடன் இருக்கிறதா என்று. தன்னிடத்தில் அதற்குரிய வசதி இருந்தால் நான் அதை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள். அப்போது தன்னிடத்தில் அதற்குரிய வசதி இல்லை என்றால் இவருடைய இந்த கடனை நிறைவேற்றுவதற்கு யாராவது பொறுப்பேற்கிறார்களா என்று கேட்பார்கள். யாரும் பொறுப்பேற்கவில்லை என்றால் நான் இந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அன்பானவர்களே, இன்று கடன் வாங்குவது என்பதெல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. கடன் வாங்குவது ஒரு ஃபேஷனாக ஆகிவிட்டது. அதுவும் கடன் வாங்கிவிட்டு ஏமாற்றுவது என்பது அது ஒரு சாதாரண செயலாக ஆகிவிட்டது. அன்பானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த கொடுக்கல் வாங்கலிலே நாம் சுத்தமாக இருக்கின்றோமா? நம்முடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது? அந்த இடம் அந்த நேரம் நம்முடைய உள்ளத்தை நாம் அலசி பார்ப்பதற்கு, உள்ளத்தை அல்லாஹுவின் அச்சத்தால் அந்த உள்ளம் ஈரமாக பசுமையாக இருக்கிறதா என்பதை உரசி பார்ப்பதற்கு மிக முக்கியமான ஒரு நிலை. அதுபோன்றுதான் ஏழைகளை, எளியவர்களை, பலவீனமானவர்களை, சோதனையில் சிக்குண்டவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மீது நம்முடைய உள்ளத்திலே இரக்கம் பிறக்கிறதா? அவர்களை பார்க்கும் போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு கருணை வருகிறதா? அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை வருகிறதா? நம்மால் முடிந்த எதையாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கிறதா? அப்படி பிறந்தால் உள்ளம் ஈரமாக இருக்கிறது, அப்படி இல்லையா உள்ளம் கடினமாகிவிட்டது, உள்ளம் காய்ந்து விட்டது என்று பொருள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளில் தொழுகையில் குர்ஆன் ஓதும் போது, அல்லாஹ்வை திக்ர் செய்யும் போது, கொடுக்கல் வாங்கல்களிலே, அதுபோன்று ஏழைகள் எளியவர்களை பார்க்கும் போது, இது போன்ற நிலைகளில் ஒரு மனிதனுடைய உள்ளம் அங்கே ஈரமாகவில்லை என்றால், உள்ளம் துடிக்கவில்லை என்றால், அவனுடைய உள்ளம் இறந்து விட்டது, அவன் தனக்குத்தானே இரங்கல் சொல்லிக் கொள்ளட்டும், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுபோன்று இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அன்பானவர்களே, உங்களுடைய கண் பார்வைக்கு முன்பு அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஒருவர் மீறும் போது, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்ட வரம்புகளை ஒருவர் தகர்க்கும் போது, அல்லாஹ் கடமையாக்கிய கடமையை ஒருவர் விடும்போது, அல்லாஹ் தடுத்த ஒரு பெரும்பாவத்தை ஒருவர் செய்யும் போது, நீங்கள் அதை பார்த்துக் கொண்டு என்ன செய்கிறீர்கள்? பார்த்தும் கண்டும் காணாமல் சென்றால் உள்ளம் செத்துவிட்டது என்று பொருள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக ஒரு நாளும் பழி வாங்கியதே கிடையாது, தனக்காக ஒரு நாளும் கோபப்பட்டதே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஒருவர் மீறும் போது மட்டும்தான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனது வேதனையை ஒரு மனைவிக்காக ஒரு பெரிய அளவு சகித்தார்கள் என்றால் அன்னை ஆயிஷாவுக்காக ரழியல்லாஹு அன்ஹா. வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள், சரி என்று அழைத்துக் கொண்டு தனது போர்வையால் போர்த்திக் கொண்டு அவர்களுடைய கன்னத்தை தனது புஜத்திலே வைத்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள். ஆயிஷா, போதுமா? இல்ல, போதாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரண்டு கால்களிலும் மாற்றி மாற்றி நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கால் வலி ஏற்படுகிறது, கேட்கிறார்கள், போதுமா? போதாது. ஆயிஷா சொன்னார்கள் ரழியல்லாஹு அன்ஹா, நான் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு நேரம் நிற்கவில்லை, எனக்கு ரசூலுல்லாஹுடைய உள்ளத்திலே எந்த அளவு இடம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இப்படி செய்தேன் என்று. ஆனால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய இந்த அன்பு, இந்த பாசம், அவர்கள் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த அந்த நேசம், அந்த மதிப்பு, இதே ஆயிஷா ஒரு நாள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு மனைவியை பார்த்து, ஹஸ்புக்க மின் சஃபியா, சஃபியாவை சுட்டிக்காட்டி அவங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் போதும் என்பதாக, சஃபியாவின் உயரம் குறைவாக இருப்பதை சுட்டிக்காட்டி குட்டையானவர் என்பதாக கையால் இஷாரா செய்து நக்கலாக சொல்லிவிடுகிறார்கள். அவ்வளவுதான், தனது பிரியமான மனைவி, ஆசையான மனைவி, அன்பான மனைவி என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகித்துக் கொண்டிருந்தார்களா? இன்று நாம் செய்வதைப் போல நமக்கு விருப்பமானவர்கள் என்றால் எல்லா தவறுகளையும் சகித்துக் கொள்வோம். நாம் கண்டிப்பதே யாரை? நமக்கு விருப்பம் இல்லாதவர்களைத்தான். அவர்கள் என்ன செய்தார்கள்? விருப்பம் உள்ளவர்களைத்தான் அதிகமாக கண்டித்தார்கள். இன்னொரு சம்பவத்தையும் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், ஆயிஷா, நீ சொன்ன இந்த வார்த்தை இதை கடலில் கொட்டினால் கடலே கெட்டுப்போய்விடும். ஆயிஷா, நீ ஒருவரை பற்றி புறம் பேசினாயே, அல்லாஹ் அவரை எந்த உருவத்தில் படைத்தானோ அதை சொல்லி அவளை குறை சொன்னாயே. இந்த வார்த்தையை லவ் மஸத்தி பிஹல் பஹர் அல்லது லவ் முஸிதத் பிஹல் பஹர், இந்த வார்த்தையை கடலிலே கலந்தால் இந்த வார்த்தை கடலையே நாஸ்தியாக்கிவிடும், கடலையே கடலையே குழப்பமாக்கிவிடும். அன்பானவர்களே, நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? வீட்டிலே மனைவி தொழுவதில்லை, மனைவி இசை கேட்கிறாள், சினிமா பார்க்கிறாள், ஆடம்பரமான புர்காவை அணிந்து கொண்டு வெளியில் செல்கிறாள், அல்லது வெளியிலே செல்லும் பொழுது மறைக்க வேண்டிய பகுதிகளை சரியாக மறைப்பதில்லை. ஏன், எத்தனையோ பெண்கள் கொலுசுகளை, சலங்கைகளை தட்டிக்கொண்டு, கால்களை தட்டிக்கொண்டு வெளியே செல்கிறார்கள், தன் ஆபரணங்கள் எல்லாம் வெளியே தெரியும்படி செல்கிறார்கள். கழுத்திலே, காதிலே, கைகளிலே அணிந்திருக்கிற நகைகள் எல்லாம். இதையெல்லாம் அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் பார்க்காமல் இருக்கிறார்களா? பார்க்காமல் செல்கிறார்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? இருந்தும் தட்டி கேட்பதில்லை. அன்பானவர்களே, அப்படி என்றால் உள்ளம் செத்துவிட்டது, உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் எடுபட்டு விட்டது. இப்படி நிறைய உதாரணங்களை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். ஹலீஃபா உமருடைய வார்த்தையை சொல்லி முடிப்போம். ரழியல்லாஹு அன்ஹு, ஹலீஃபா உமர் சொல்கிறார்கள், என்னுடைய நண்பர்களிலே எனக்கு ரொம்பவும் பிடித்தமான, ரொம்பவும் விசுவாசியான நண்பர் யார் தெரியுமா? என்னுடைய தவறை எனக்கு முன்னால் எடுத்து சொல்லி திருத்தக்கூடியவர். என்னுடைய தவறை எனக்கு முன்னால் எடுத்து சொல்லி, எனது குறையை எடுத்து சொல்லி என்னை திருத்துபவர். அன்பானவர்களே, ஏன் இதுவெல்லாம் ஈமானுடைய பண்பு. மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? அல் முஃமினூன வல் முஃமினாத் பஃதுஹும் அவ்லியாஉ பஃத் யஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். மூமின்கள் ஒருவருக்கொருவர் நேசர்கள், ஆண்கள் பெண்கள். அவர்கள் நன்மைகளை ஏவுவார்கள், தீமைகளை தடுப்பார்கள். அன்பானவர்களே, நன்மை செய்ய வேண்டிய தருணத்தில் நமது நண்பர்களை, நமது உறவுகளை, நமக்கு வேண்டியவர்களை அந்த நேரத்தில் அந்த நன்மையை நாம் ஏவவில்லை என்றால், நீங்கள் ஃபஜ்ருக்கு வருகிறீர்கள், உங்களது பிள்ளைகள் தூங்குகிறார்கள், உங்களது மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறார், எழுப்பாமல் நீங்கள் செல்கிறீர்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது, எனது தொழுகையை நான் அல்லாஹ்வே நெருங்கிவிட்டேன் என்று. எனது மனைவி மக்களுக்குரிய கட்டளையை நான் ஏவாத காரணத்தால் அல்லாஹ்விற்கு பாவம் செய்தவனாக தொழுகைக்கு செல்கிறேன், அல்லாஹ்விற்கு பாவம் செய்தவனாக, மாறு செய்தவனாக தொழுகைக்கு செல்கிறேன். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா. மூமின்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மனைவியை, பிள்ளைகளை படுக்கையிலே விட்டுவிட்டு தூங்கியவர்களாக அவர்களை எழுப்பாமல் சென்றால் என்ன அர்த்தம்? தொழுகைக்கு செல்கிறோம், ஒரு இபாதத்துக்கு செல்கிறோம், பாவம் செய்தவர்களாக. ஏன் அன்பானவர்களே, எத்தனையோ ஹலீஃபாக்களின் வரலாறுகளை பாருங்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலிருந்து, அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும்போது கூஃபாவில் வீட்டிலிருந்து மஸ்ஜிதிற்கு செல்லுகின்ற வழியில் அத்தனை வீட்டார்களையும் தொழுகைக்கு எழுப்பிவிட்டவர்களாக செல்வார்கள். தனது குடும்பத்தாரை மட்டுமல்ல, முஹல்லாவில் தனது வீட்டிலிருந்து மஸ்ஜித் வரை உள்ள அத்தனை பேரையும் எழுப்பிவிட்டவர்களாக செல்வார்கள். அதுபோன்றுதான் பாவமான விஷயங்களை பார்க்கும்போது, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கும்போது மதினாவிற்கு வருகிறார்கள். அங்கே இந்த சடைமுடி என்று சொல்வார்கள் அல்லவா, பெண்களுக்கு முடி குறைவாக இருந்தால் இருமுடி கட்டுவார்கள், அதனுடைய ஒரு சிறிய ஒரு பகுதியை ஒரு இடத்திலே பார்த்து விடுகிறார்கள். அதை அந்த தெருவிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ஜும்மா மேடையிலே நின்று கொண்டு மதினாவை பார்த்து, மதினாவின் அறிஞர்களை பார்த்து, மதினாவின் மக்களை பார்த்து கேட்கிறார்கள், இதோ இந்த முடியை மதினாவின் தெருவிலிருந்து நான் பார்த்தேன், உங்களிலே அறிஞர்கள் இல்லையா? இதை தடுப்பவர்கள் இல்லையா? இதை அணிபவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்ததை நான் பார்த்தேன் என்று தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள் கலீஃபாவாக இருக்கும்போது. அன்பானவர்களே, இன்று நம்முடைய உள்ளம் இந்த விஷயத்திலே பாருங்கள். மனைவி தனது முகத்தை எல்லாம் அலங்கரித்துக் கொண்டு பார்ப்பவர்களின் கண்களை கவரும்படியான புர்காவை அணிந்து கொண்டு அதிலும் நறுமணங்களை பூசிக்கொண்டு செல்கிறார். ஆனால் கணவன் கண்டிப்பதில்லை. தனது பிள்ளைகள், தனது குடும்பத்தார்கள், எத்தனை ஷரியத்துடைய சட்டங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால், நாம் அதை தெரிந்த நிலையிலே நம்முடைய பெண்கள் அதை உடைக்கிறார்கள். இன்னொரு விஷயம் அன்பானவர்களே, வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள், அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு செல்வங்களை கணக்கு வழக்கில்லாமல் அனுப்புகிறார்கள். நம்முடைய சமுதாய பெண்களிலே பலர் அந்த செல்வங்களை வங்கிகளுக்கு எடுத்துச் சென்று ஃபிக்ஸட் டிபாசிட் ஃபார் இன்ட்ரெஸ்ட், வட்டிக்காக ஃபிக்ஸட் டிபாசிட்களிலே வைக்கிறார்கள். எந்த அளவு நம்முடைய சமுதாயம் கண்காணிக்கப்படாமல் சென்று விட்டது. ஏன், கணவன் வந்தாலோ பொறுப்பாளர் வந்தாலோ தெரியாத அவருக்கு இந்த தொகை எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆனாலும் தட்டி கேட்கின்ற, எதிர்த்து கேட்கின்ற மனப்பக்குவம் இல்லை என்றால் அங்கே ஈமான் செத்துவிட்டது, உள்ளம் காய்ந்து விட்டது என்பது பொருள். இதுபோன்றுதான் கணவன் செய்யக்கூடிய தவறுகளை மனைவி சொல்லவில்லை என்றாலும், கணவன் தொழுகாதவனாக இருக்கிறான், கடமைகளை பாழாக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதையெல்லாம் பார்த்து கொண்டு மனைவி தன்னுடைய இபாதத் என்று மட்டும் அவள் இருந்தாள் என்றால் அவளுடைய உள்ளமும் ஈமானின் விஷயத்திலே செத்துதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நினைவு கூறுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, யார் உங்களில் ஒரு தீமையை பார்ப்பாரோ தனது கரத்தால் அதை மாற்றட்டும். முடியவில்லை ஐயா, ஃபபிலிசானிஹி, தன்னுடைய நாவால் அதில் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். அதுவும் முடியவில்லையா, தன்னுடைய உள்ளத்தால் அதை வெறுக்கட்டும். வதாலிக்கு அதுஃபுல் ஈமான், இது ஈமானிலேயே மிக பலவீனமான ஒரு நிலை. அந்த தீய செயலை தன்னுடைய கரத்தாலோ நாவாலோ தடுக்க முடியாத நிலையில் அதை விட்டு வெறுத்து ஒதுங்குவது, இது ஈமானில் பலவீனம் என்று சொன்னார்கள். இதற்கு பிறகு ஈமானில் எந்த ஒரு நிலையும் இல்லை என்றும் சொன்னார்கள். அன்பானவர்களே, நம்முடைய நிலை இப்போது என்ன ஒரு கண்டிஷனிலே, என்ன ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய கல்பை அல்லாஹ்வுடைய நினைவிலே எப்போதும் பசுமையானதாக ஆக்குவானாக. நம்முடைய அறிஞர்கள் சொன்ன இந்த விஷயங்களை நாம் கருத்திலே கொண்டு நம்முடைய உள்ளங்களை சீர் செய்து நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ்வின் நட்சத்திரத்தை மென்மையாக்குவதற்குரிய வழிகளையும் நாம் அறிந்து கொள்வோமாக. மேலும் இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை அடுத்த ஜும்ஆக்களிலே பார்ப்போம். அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.